மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 தொடக்கம் 25 முடியும். யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பு விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் 2 வாரங்களை கடந்து 3வது வார ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். சந்தோஷமாக இந்த தவக்காலத்தை நீங்கள் பயணித்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தவக்காலம் அப்படின்னா ஒரு கடினமான காலம், மகிழ்ச்சி இல்லாத காலம். சில பேர் எங்ககிட்ட மெசேஜில் கேட்குறாங்க, ஃபாதர் கறி சாப்பிடலாமா, ஃபாதர் மீன் சாப்பிடலாமா, முட்டை சாப்பிடலாமா அப்படின்லாம் சில பேர் சந்தேகம் கேட்குறாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மனுஷனை தவிர எதை வேணாலும் சாப்பிடலாம். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதாவது நம்மளுடைய திரு அவை வந்து ஒரு சில வரைமுறைகளே நமக்கு கொடுக்குது. இந்த 40 நாள் வந்து சுத்த போசணும், மற்ற வருடங்களில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை வந்து சுத்த போசன நாள் அப்படிலாம் சொல்லுது. அப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கிற ஒழுங்குமுறை வந்து திருச்சபை வழி காட்டுது, அவ்வளோதான். இந்த நோன்பு தவம் இதுக்கான வழிகள் இதுதான். இதை வந்து நான் இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னு நீங்கள் கேட்க தேவையில்லை. ஏன்னா நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டியது தான். ஏன்னா ஒரு நாட்டில் ஒரு சில உணவுகள் வந்து அதுதான் உணவாகவே இருக்கும். பொதுவான மெயின் உணவு, மெயின் மெனுன்னு சொல்லுவோம் பாருங்களேன், அப்போது அவங்க என்ன செய்ய முடியாது, அதை தவிர்க்க முடியாது, அது அப்படி தான் இருக்கும். அப்போ எது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவாக இருக்குதோ அதை அவர்கள் என்ன செய்து கொள்ளணும், தவிர்த்து கொள்ளணும். இது வந்து ஒரு காமன் அஜெண்டா நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம குழம்பி கொள்ள வேண்டாம். ஏன்னா கடவுள் வந்து அவ்வளோ கழுத்தை பிடிச்சி நெரிச்சு பிடிக்கிறாரா? இல்லை. அப்போ எதை வந்து நம்ம இப்போது ஒரு கறி சாப்பிடக்கூடாது 40 நாள், ஆனால் நான் சாப்பிட்றேன் ஃபாதர், ஓகே. ஆனால் வேறு சில காரியங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை ஒடுக்கி கொள்ளுங்க, ஜெபத்தை அதிகமாக்குங்க, உணவை குறைத்து சாப்பிடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம செய்து கொள்ளலாம். என்ன இதனுடைய ஆழமான சிந்தனை என்னென்னா, இந்த உணவுக்காக உடலுக்காக நம்ம செய்கிற அந்த காரியம் அட்டென்ஷன், இந்த உடலுக்கு நம்ம ஒரு பெரிய அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறோம் பாருங்களேன். அந்த அட்டென்ஷனை குறைச்சிக்க, ஆத்மாவுக்கு அட்டென்ஷன் நிறையா கொடு, அதுதான் இதனுடைய ஆழமான ஒரு திட்டம். அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது, இதுக்குள்ளே போய் மன உளைச்சலுக்குள்ளே போய் நான் இப்படி செஞ்சிட்டேனே, ஐயோ ஆண்டவருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, பாவம் பண்ணிட்டனோ அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புரண்டுக்கு நம்ம வேதனைப்படக்கூடாது. பாவம் பாவம் தான், பாவத்தினுடைய விஷயங்கள் வேறு. இந்த உணவை பொறுத்த மட்டும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஃபாதர் ஆல்பர்ட் சொல்லிட்டார் எது வேணாலும் சாப்பிட்லாம் அப்படியும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒரு சில, நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அது ஸ்ரீலங்காவில், அது கடற்கரை பகுதி. அங்கே அவங்க எளிய மக்களுடைய உணவு மீன் தான், அங்கே வந்து காய்கறி தான் அவங்களுக்கு ஜாஸ்தி விலை போகும். காய்கறி உணவு சாப்பிடணுன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப விலை கூட போட்டு வாங்கணும். அப்போ அந்த மாதிரியான இடங்களில் ஒன்றும் நம்ம வந்து யோசிக்க முடியாது. அப்போ என்ன செய்ய, வேறு விதமான காரியங்களை அவங்க தங்களை ஒடுக்கி கொள்ளுது. ஸோ இதை வந்து நம்ம அறிவுபூர்வமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை அந்த அறிவை கொடுத்துருக்குற அந்த அறிவை பயன்படுத்திக்கோ அப்படிங்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த, நான் கேள்வி கேட்டதை குறித்து கவலைப்படலை, என்கிட்ட சில பேர் கேட்டிருக்கிறாங்க அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் அவனுடைய உள்ளம் நான் எப்படி பார்க்குறேன்னா, எதையாவது செய்யணுமே, இதை செய்தது சரியா தவறா, அந்த தேடல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பாசிட்டிவ். இந்த தேடல் கடவுளுடைய காரியத்தில் பிள்ளைகள் அக்கறையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். ஆகவே இந்த புரிதலோடு நம்ம இன்றைக்கி அந்த திட்டத்தின் வழியாக தான் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். அதுக்காகத்தான் இந்த காரியங்களெல்லாம் நான் தொட்டிருக்கிறேன். எந்த நேரத்துக்கு அப்படின்னா, இன்றைக்கி சட்டங்கள் நமக்கு கொடுக்கப்படுது. சட்டம், இந்த சட்டத்தின்படி நீ செயல்படணும், அதுக்கு தான் சட்டம். நம்ம எங்கள் நாட்டில் வந்து சட்டம் இருக்குது, ஆனால் சட்டம் எல்லோரும் அதை சில நேரத்தில் கடைபிடிக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பல நேரம் ரோட்டில் போய் நிற்போம், கோடு இருக்கும், லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதான் எல்ஓசி சிக்னலுக்கு போய் அங்கே தான் நிற்கணும் அதுக்கு முன்னாடி. ஆனால் 10 அடி முன்னாடி போய் நிற்போம், யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. அங்கே நிற்கிற அந்த வாகன இதை ஒழுங்குபடுத்துகிறவங்களுக்கும் அந்த கவலை இருக்காது. அப்போ எல்லாருக்குமே அந்த உணர்வே இல்லாத ஒரு சூழலில் நாங்கள் வாழக்கூடிய இடத்துல நாங்கள் பார்க்குறோம். இப்போ வெளிநாடுகளுக்கு போகிறப்ப பார்க்குறோம், அங்கே எல்லாமே ஒரே பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த சட்டத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க. நான் கனடா போயிருந்தப்போ ஒரு மிஸ்டர் ஜூலியன் அப்படிங்கிறவர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். ஒரு முறை நான் அவரோட காரில் போயிட்டு இருந்தப்போ, மாண்ட்ரியலில் இருக்கிறாரு, அப்போ அவர்கிட்ட கேட்டேன் நான், இப்போ நாம் போய் நிற்கிறோம், அவங்க அந்த சைடு ஒருத்தர் கார் நிற்கிது, அப்போ அவர் இவங்க நிற்கிறாங்க, அவர் போகட்டும் அப்படின்னு. அப்போ அவங்க போகிறாங்க, அப்புறம் இவங்க போகிறாங்க, இதில் எந்த லைட்டுமே இல்லை, சிக்னல் இல்லை. அப்போ நான் கேட்டேன், எப்படி இதை கெஸ் பண்ணுறீங்கன்னு. அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார், அதனால் அவருக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னாங்க. இது எப்படி, எந்த சட்டமுமே சொல்லலை, இது ஒரு காமனான ஒரு சட்டம் சொல்லுது. இப்போ இவங்க மதிக்கிறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க. இது வந்து லைட்டு கூட இல்லைங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி பாருங்கள். இது மாதிரி நிறையா இருக்கும். நான் சின்ன நான் பார்த்த ஒரு சின்ன காரியத்தை தான் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய காரியங்கள் இது மாதிரி நீங்கள் அப்போ பாருங்கள். இந்த சட்டத்தை நம்ம கை கொள்ளுதனுடைய ஆழமான ஒரு நிலை, அதை நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி கூட முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னாக்க, கடவுள் நிறைய சட்டத்தை கொடுக்குறார் எப்படி இருக்கணும். மோசே வந்து விடுதலை பயண நூலில் ஆண்டவர்கிட்டேருந்து வாங்கி என்ன கொடுக்குறாரு, நீ ஓய்வு நாள் 10 கட்டளையினுடைய அந்த சாராம்சத்தை தான் இன்றைக்கி நம்ம முதல் வாசகமாக வாசிச்சிருக்கிறோம். 2வது வாசகத்தில் கூட பாருங்கள், ஆண்டவருடைய அந்த சிலுவை சாவினுடைய ஆழத்தை வந்து அவர் மாற்றி கொடுக்குறார். நற்செய்திக்கு போய் பாருங்கள், அங்கே வந்து இயேசு என்ன செய்கிறாரு, ஏதோ ஒரு புதிய சட்டத்தை திணிக்கிறார். ஏற்கனவே அவங்கக்கிட்ட ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின்படி தான் அவங்க கோயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆடு மாடு விற்கிறாங்க, அவங்க புறா விற்கிறாங்க, நாணயம் மாற்றுறாங்க, அந்த சட்டம். அப்போ அவங்க ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க. அப்போ இயேசு என்ன செய்கிறார், அந்த சட்டத்தை உடைக்கிறார். அப்போ அந்த சட்டத்தினுடைய நிலை வந்து பார்க்குற பார்வையில் வித்தியாசப்படுது. இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம செய்தியில் பார்த்த இந்த நிலை, கோயிலை வந்து அவர் தூய்மைப்படுத்தினார். என்ன, எதுக்காக அதை செய்தார், உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த பேக்ரவுண்டை வந்து நான் சொல்கிறேன். இப்போது ஏன் அவங்க உட்கார்ந்துருந்தாங்க, நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன் வந்து நாணயம் மாற்றுறாங்க, ஏன் கோயிலில் வந்து ஆடு மாடு விற்கிறாங்க? இங்கே என்ன ஒன்றுனா, வெளி ஊர்கள்லேருந்து வருவாங்க. இப்போ நாங்கள் வந்து சிங்கப்பூருக்கு போகிறேன் அப்படின்னா, இந்தியாவினுடைய மணியை, பணத்தை, ருபீஸ் நான் எடுத்துகிட்டு போய் அங்கே பயன்படுத்த முடியாது. அப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த பணத்தை நான் மாற்றிக்கிறேன். அங்கே சிங்கப்பூரில் இருக்கிற டாலரை நான் மாற்றுறேன். கனடாவுக்கு போனால் அவங்களுடைய பணத்தை நான் மாற்றிக்கொள்கிறேன். அப்போ அந்த பணத்தை வச்சு தான் நான் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். இந்த பாணியை தான் எருசலேமில் இருந்த கோயில் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தது. கோயில் நிர்வாகம் கோயில் காசுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்க வந்து அந்த டெம்பிள் மணின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த பணத்தை தான் வெளியிலேருந்து போகிறவங்க தங்கள் பணத்தை கொடுத்து என்ன செய்யணும், அந்த பணத்தை வாங்கி கொள்ளணும். அந்த பணத்தை வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்க, ஆடு மாடுகளெல்லாம் வாங்கணும். அவங்க கொண்டுட்டு வர காசை போய் கொடுத்து இந்த ஒரு கோழி கூட ஒரு புறா கூடன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய இல்லத்தில் அங்கே நாணயம் மாற்றுவோர் இருக்கிறாங்க, மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ். அவங்க அங்கே போய் அந்த கோயில் காசை வாங்கி அதில் இருந்து, அப்போ அவங்க பெருந்தொகை கொடுத்து தான் அந்த காசை வாங்கணும். இப்போ நாங்கள் வந்து 50 ரூபா ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். ஒரு சில நாடுகள், இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கொள்ளுங்களேன், 50, 55 அப்படி போகும். 50 ரூபா குறைஞ்சது வச்சுக்கலாமே, 50 ரூபா கொடுத்தா தான் அவங்க 1 ரூபா கொடுப்பாங்க எங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அப்போ பண மதிப்பினுடைய அந்த வேரியேஷன் பாருங்கள். இதைத்தான் நாங்கள் கடைபிடித்தாங்க. இப்போ அவங்க நிறைய பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு கம்மியான பணம் தான் கிடைக்கும். அதை கொண்டுட்டு போய் அவங்களால பெரிய ஆடு வாங்க முடியாது. அப்போ ஏழைகள் என்ன செய்வாங்க, ஒரு புறா, மாடப்புறா அப்படி தான் வாங்கி கோயிலில் காணிக்கை கொடுப்பாங்க. அப்படி தான் இயேசுவுக்கும் கொடுத்தாங்க. அவங்க வந்து இரு மாடப்புறா குஞ்சுகளை என்ன செய்தாங்க, காணிக்கையாக அப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க ஏழைகளாக இருந்தாங்க. அவங்க அவ்வளோ பணம் கொடுத்து ஆடுகளை வாங்குவோ, பெரிய விலங்குகளை காணிக்கை கொடுக்கவோ அவங்களால முடியாது. அப்போ இதுதான் சட்டம். அப்போ அந்த சட்டத்தினுடைய அழுத்தம் இப்போ பாருங்கள். அப்போ அவங்க ஒரு பக்கம் பார்த்தாங்க, இதெல்லாம் தேவை ஆலயத்தில் அப்படின்னு. அப்போ இவங்க எளிய மக்களுடைய நிலை வித்தியாசமாக இருந்தது. இதை சின்ன பிள்ளையிலேருந்து இயேசு பார்த்துட்டே இருந்திருப்பார். அப்போ இந்த கோயில் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு ஒரு உள்ளாகி இருப்பதை கண்டு அவர் என்ன செய்கிறாரு, மனமுடைந்து போய் தான் என்ன செய்கிறாரு அவர், அந்த அதுக்காக ஏழ்மைக்காக மட்டும் இல்லை, அவர் அந்த ஆலயத்தினுடைய நிலை இப்படிப்பட்டது அல்ல, அங்கே ஒரு நீதி இல்லை, அங்கே ஒரு நீதி இல்லை, ஒரு நேர்மை இல்லை. அதுதான் அவருடைய அவருக்குள்ளே பற்றி எரிந்த ஒரு காரியம், அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு. நீதியற்ற ஒரு சூழலை அவர் பார்க்குறார். இப்போது நம்ம இந்த சட்டங்களை வந்து நம்ம வச்சு பார்க்குற போது, இந்த சட்டங்கள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டு, கடவுள் ஆதியிலேருந்து சட்டங்களை கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த சட்டத்தினால் ஒரு இனம் உருவாகிறதையும், சட்டத்தின்படி அவங்க வாழ்கிறதா நினைத்து கொண்டு மற்றதெல்லாம் அழிக்கிறதையும் அவர் வெறுக்கிறார். அதனால தான் சொல்கிறோம், சட்டத்தை வாழ்வாக்கத்தான் கடவுள் என்ன செய்கிறார், சட்ட நம்மளெல்லாம் வச்சுருக்கிறார். சட்டத்தை, சட்டம் வந்து நம்மளெல்லாம் வாழ்வு கொடுக்கறதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. சட்டமே வாழ்வாக அல்ல. சட்டத்தை உருவாக்கிட்டு அந்த சட்டத்துக்காக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, அந்த சட்டம் நமக்கு உதவி செய்யணும். அதுக்காகத்தான் கடவுளே என்ன செய்கிறாரு, 10 கட்டளைங்கிற சட்டத்தை கொடுத்தார். இன்றைக்கி அந்த சட்டத்தையே பிடித்து கொண்டு ஒரு இனம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனா, அது கடவுளுக்கு விருப்பமான இனமாக இருக்க முடியாது. இப்போ பாருங்கள், உடல் பிறப்பை பற்றி யோசிக்கிறோமே, பிறப்பு. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் ஒரு குழந்தை பிறக்குது. இது வந்து ஒரு காமன் சட்டம், கடவுள் உருவாக்கி கொடுத்துருக்கிற ஒரு சட்டம். இது உடல் ரீதியான உலகை பண்படுத்த வேண்டும், பழுகி பெருக செய்ய வேண்டும் என்கிற ஒரு சட்டம். அதே சட்டத்தை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நிலையில் போய் நம்ம போய் அங்கே எங்கேயும் விலங்குகளை போல மேய்ந்தோம் அப்படின்னு சொன்னால், அது இச்சைக்குரிய ஓட்டம் அப்படின்னு சொல்லிடுறோம். அது திட்டத்திற்கான ஓட்டம் அல்ல, அது இச்சைக்குரிய ஓட்டம். இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு இனம் ஒன்று உருவாகி கொண்டு இருக்கிறோம். அந்த இயேசுவின் காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா, இறையாட்சி சமூகத்திற்கு உட்பட்ட ஒரு இனம், இறையாட்சி சமூகத்திற்கு உட்படாத வெளியில் இருக்கிற ஒரு இனம். அப்போ இறையாட்சி சமூகத்திற்கு வெளியில் இருக்கிற இனம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, அந்த இனம் உடல் சார்ந்த ஒரு உலகத்தையே நாடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை. அவங்களுக்கு யார் செத்தா என்ன, அவங்க யார் வாழ்ந்தா நமக்கு என்ன, நான் வாழணும். டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, டைட்டானிக்னு படம், அது ரொம்ப ஒரு ஆழமான செய்தியை வந்து உலகத்துக்கு கொடுத்துச்சு. இதெல்லாம் வந்து உலகத்தாருக்கும் ஒரு செய்தி கடவுள் கொடுத்துட்டே தான் இருக்கிறார், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தாருக்கும். அந்த படத்தை நான் பார்த்தேன், படம் எங்கள் குறுமடத்தில் இருக்கும்போதே அதை திரைப்படம் காட்டினாங்க. அப்போ அந்த படத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பணத்தையும் ஒருத்தன் கொண்டு போய் கொடுத்து எனக்கு அந்த பக்கம் ஒரு இடம் கொடு அப்படின்னு கேட்பான், இந்த லைஃப் சேவிங் போட்டில் போகிறதுக்காக. அப்போது அந்த காட் என்ன செய்வார், அவ்வளோ பணத்தையும் வாங்கி மூஞ்சலை விட்டு எறிவான். ஸோ அந்த காட்சி எல்லாமே மிகவும் நேர்த்தியாக அந்த படத்தில் வைக்கப்பட்டது. ஒரு உலகத்தினுடைய உண்மையை உணர்த்துகிற அடையாளங்கள். இந்த பணம்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அப்போது ஏதோ ஒன்று நம்ம உணர வேண்டும் என்று எல்லாருமே பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. நல்லவர்கள் எல்லாருமே எல்லா பக்கமும் பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ விவிலியமும் அதை பேசுகிறது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம். இந்த சட்டத்தை கடந்த ஒரு அன்பு, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி இரண்டாவது வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள், ஆனால் நாங்கள் பாருங்கள் அடையாளத்தை பார்த்துட்டு நம்புறதும் வேஸ்ட் தான், ஞானத்தை இங்கே உலகத்தினுடைய ஞானத்தை வச்சுக்கிட்டு நீ ஓடி ஜெயிக்கிறது வேஸ்ட் தான், ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அப்போ இயேசு ஆண்டவருடைய அந்த அடையாளத்தை பாருங்களேன், எந்த அடையாளத்தை அவங்க வைக்கிறாங்க பாருங்கள், அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல், பிற இனத்தாருக்கு மடைமை. அது தடைக்கல், இது மடைமை, ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக வந்து பவுலடியார் வந்து எழுதுகிறார் பாருங்களேன். அழைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த செய்தி போகுது பாருங்களேன். இந்த பைபிளெல்லாம் யாருக்கும் நம்ம மூடி வைக்கலை, மற்ற மத நம்பிக்கையினுடைய புத்தகங்கள் எல்லாமே மூடப்பட்டு கிடக்குது, அவங்கவுங்க தான் வாசிப்பாங்க. பட் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு விவிலியம் என்பது அது உலகத்தில் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்குது, யார் வேணாலும் எடுத்து வாசிக்கலாம். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது ஒரு சில சபையார்கள் வந்து எல்லாத்துக்கும் இப்படி இப்படி கொடுத்துட்டு போவாங்க. அப்போல்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, இது என்னது என்னது. சரி, நம்ம கிறிஸ்தவங்களுக்கே நம்ம வந்து பைபிள்னு பத்திரமாக வச்சுக்கிறோம், மற்ற பசங்களாம் அதை பொருட்டாக நினைக்க மாட்டோம். அப்படியும் அப்படியெல்லாம் வந்து ஒரு நற்செய்தி வந்து கடந்து போயிருக்கிறது நம்மளுடைய சாதாரண மக்களிடத்தில். அப்போ இதை உணரக்கூடிய நிலை அப்போது அழைக்கப்பட்டவர்கள். அப்போ யார் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள்? அப்போ அந்த ஏற்றுக்கொண்டவங்க எப்படி இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக இருக்கிறார் என்பது என்று உணர்ந்து அவரை பார்க்கிற போது அவர்கள் கடவுளுடைய அந்த மீட்பு திட்டத்திற்குள்ளே வர முடியும். அப்போது இங்கே என்ன சொல்கிறாரு பவுலடியார், ஏன் இந்த சிலுவையை பற்றி இன்றைக்கி வாசகம் வச்சுருக்கிறாங்க, சிலுவை வந்து மடமை எங்களுக்கு அது வந்து பெருமை அப்படின்னு சொல்லியிருக்கிற, ஏன் அப்படின்னா சட்டங்களை கடந்த ஒரு அன்பு. சிலுவை வந்து வெறும் சிலுவையாக நம்ம பார்க்கக்கூடாது, அந்த சிலுவையில் இயேசு மரித்தார் அப்படின்னா அது அந்த மரித்தல் என்கிற நிலை வந்து சட்டத்தை கடந்த ஒரு அன்பு. இப்போ இவங்க ஏன் தடைக்கல்லாக பார்க்குறாங்க யூதர்கள், மற்றவங்களாம் ஏன் அதை ஒரு மடமையாக பார்க்குறாங்க? அது ஒரு அழிவின் அடையாளம், அதாவது ஒரு இழிவான ஒரு அடையாளம். யூதருக்கு வந்து அது போகவே கூடாது, இதா அது வந்து ஒரு பெரிய விஷயம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அப்போது இயேசு அதை ஏற்றுக்கொள்கிறாரு. அப்போ பாருங்கள், அவர் சட்டம் சொல்லுகிறதின்படி இல்லாமல் சட்டத்தை கடந்த ஒரு அன்பை இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறார் கடவுள். இன்றைக்கி நம்மளும் அதுக்கு தான் அழைக்கப்படுகிறோம் பாருங்கள். இந்த பொருள் இச்சையினுக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, இணை விழுந்து விடாதபடி நம்ம ஒரு உயர்ந்த ஒரு அபிஷேகத்துக்குள்ளே போகணும்னு ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு. விடுதலை பயண நூலில் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இந்த 20வது அதிகாரத்தில் 1:6 சொல்லுது பாருங்கள், மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்களேன், என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு. இப்போ இதுதான் ஆண்டவர் விரும்புகிறதுங்க, சட்டங்களை நான் கொடுத்துட்டேன், நான் கொடுத்துருக்குறேன், நான் தான் கொடுத்தேன், ஆனால் ஒருத்தன் சட்டத்திலேயே நின்றுட்டான் அப்படின்னா அது ஆண்டவருக்கு அது பிரியமான காரியமாக இருக்க முடியாது. இப்போது நான் வந்து ஒரு பூசை வைக்கணும், ஒரு குருவானவருக்கு நான் எங்களை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன், குருக்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பூசை வைக்கணும், இந்த பூசை டெய்லி ஒரு பூசை வைக்கணும், அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொதுவான கட்டளை. ஸோ இந்த பூசையை நான் எப்படி வைக்கலாம், சந்தோஷமாக வைக்கலாம், வைக்கணும். அது சட்டம் என்ன சொல்லுது, பூசை வைக்கணும், அவ்வளோதான். இந்த பூசையை நான் எப்படி வைக்கலாம், பிதாவின் பரிசுத்தாவின் பேர் எல்லாமே ஆண்டவர்களோட இப்படியே போனேன்னா ஒரு 15 நிமிஷத்தில் பூசையை முடிச்சிடலாம். அதை நான் படிக்கும் போது எங்கள் ஃபாதர் ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்களுக்கு லிட்டர்ஜி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஃபாதர் சொன்னாங்க, ஒரு சில சாமியாரெல்லாம் நைட்டு 12 மணிக்கு தான் பூசை, 11:30 பூசை வைக்க ஆரம்பிப்பாங்களாம், முடிக்கும் போது 12 தாண்டி முடிப்பாங்களாம், ஏன்னா 2 நாளைக்கும் ஒரே பூசை ஆகிடுதான். பாருங்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிற மக்கள் இருந்திருக்கிறாங்க பாருங்கள், அப்படி செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, அப்படிலாம் செய்வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ பாருங்கள் இப்படி ஒரு அப்போ சட்டம்,
ஜெபமாலை சொல்கிறோம் சட்டம், இன்றைக்கி ஒரு ஜெபமாலை சொல்லி தொலைக்கணும் சட்டம். அந்த சட்டத்தில் நிற்கக்கூடாது. அந்த சட்டம் என்பது ஒரு பார்டர் லைன் மாதிரி. சில பேர் என்ன செய்வாங்க, சட்டத்துக்கு கீழே நிற்பாங்க. அவங்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது, கடவுளை பற்றி எதுவும் தெரியாது. அவங்களுக்கு கையில் கயிறை கட்டிக்கணும், கழுத்தில் நம்ம ஏதாவது தகடை கட்டிக்கணும், இடுப்பில் ஏதாவது வச்சுக்கணும், ஏதோ ஒன்று நம்மளை கூட்டிகிட்டு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிற மக்கள்கிட்ட நம்ம ஒன்றும் பேசுகிறதில்ல. சட்டத்துக்கு கீழே இருக்கிறவங்க, இந்த சட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்குறோம். சட்டத்தில் இருக்கிறவங்க யார், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் சாமி கும்பிட்றேன், எவ்ரி திங் இஸ் ஃபைன், இது லண்டன் சீசன் வந்துருச்சா, வெள்ளிக்கிழமை நான் வந்து சிலோபாதிக்கு போவேன். சில கோயிலில் சிலுவைக்கு கூட்டம் ஜெய் ஜெயின்னு நிற்கிது, பூசிக்கு பார்த்தா பொசுக்குன்னு ஆகிப்படுது. எது உயர்ந்தது பாருங்களேன், ஒரு பக்தி முயற்சி அவங்களுக்கு உயர்வாக தெரியுது. அப்போ என்ன இல்லைங்க, ஞானம் இல்லை. கடவுளுடைய பூசைக்கு வரல, திருப்பலிக்கு வரல, ஆனால் என்ன செய்கிறாங்க, வந்து சிலுவைக்கு வந்து நின்றுட்டு அதை திருப்பலிக்கு ஒப்பான ஒரு காரியமாக பார்த்துட்டு போகிறாங்க. பாருங்கள், இட் இஸ் ஈக்குவல். பூசை பார்த்தா என்ன, சிலுவைப்பாதை செஞ்சால் என்ன, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு. சம்திங் ராங், சம்திங் ராங், டெரிபிளி ராங் இட் இஸ். இது வந்து சாதாரண தவறு இல்லை, இது பெரிய தவறு. அப்போ பாருங்கள் இந்த மனநிலை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவோம், இந்த சட்டத்துக்கு மேலே போயிடு நீனு. பவுலடியார் கையில் சட்டம் வச்சுருந்தாருங்க, சட்டத்தோடு தான் ஓடிக்கிட்டு இருந்தார். கிறிஸ்தவ பிதா இல்லா யாவே இல்லாத யாவே ஏற்றுக்கல, வேறு எந்த இதில் எவன் எதை சொன்னாலும் வெட்டுறான் அவனை. கிறிஸ்தவனெலாம் வேறு ஏதோ தெய்வத்தை சொல்கிறான், வெட்டுறான் அவனை. கிறிஸ்துவை எப்படி தெய்வம்னு சொல்ல முடியும், வெட்டு அவனை. அப்படி ஓடிக்கிட்டு இருந்தவரை கிறிஸ்து ஆட்கொண்டார். பார்த்தீங்களா, கிறிஸ்து ஆட்கொண்ட பிறகு அவருடைய பார்வை, அவருடைய உணர்வு எல்லாம் மாறிடுச்சு. அதனால தான் பவுலடியார் சொல்கிறாரு, டேய் சட்டத்தை நம்பி நான் ஓடுனேன்டா, விழுந்துட்டேன்டா கீழே. சட்டத்தை நம்பி நான் ஓடுனேன், நான் சரியாக தான் ஓடுறேன்னு நினச்சிக்கிட்டு ஓடி கடைசியில் என்ன போயிட்டேன், தப்பான ரூட்டில் ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த இயேசு என் வழியில் வராத வரைக்கும், எப்போ இயேசு என் வழியிலே வந்து என்னை தொட்டு என் வழியை மாற்றினாரோ, அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், சட்டத்தை கடந்த அன்பு எனக்குள்ளே வரணும் அப்படின்னு. அப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வேலையை தூக்கி போட்டாருங்க. அவர் பாருங்கள், கூட மேயிறவனாக மாறுறாரு. அவர் பிழைப்புக்கு என்ன செய்தார், கூடார தொழில் செஞ்சார், கூட பின்ற தொழில் செஞ்சார். அவர் ஒவ்வொரு ஊராக போய் அடுத்தவனுடைய தயவில் வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்தார். அவருடைய இறை பயணம் வித்தியாசப்பட்டது. கையில் கத்தி எடுத்துகிட்டு போனவர் கையில் பேனாவும் பேப்பரும் வச்சு எழுத ஆரம்பித்தார். கொரிந்தி நகர மக்களுக்கு கடிதம், இந்த ரோமேயர்களுக்கு கடிதம். பாருங்கள், அவர் எழுதின கடிதம்லாம் இன்றைக்கி வேத புத்தகத்தில் விசுவாசத்தினுடைய எழுச்சியின் அடையாளங்களாய் மாறியிருக்கிறது. பிள்ளைகளே, சட்டத்தை கடந்த ஒரு ஓட்டம், இதைத்தான் இந்த திருச்சபை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நல்லவர்கள் விரும்புகிறார்கள். இது எல்லாருக்குமே பொருந்தும். நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி, எங்களுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. எல்லாருக்கும், பாப்பரசர்லேருந்து அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டன் வரைக்கும் இந்த எண்ணம் வரணும். இன்றைக்கி பாப்பரசர் என்ன செய்யலாம், அவர் சாப்பிட்டுட்டு அவருடைய இல்லத்துக்குள்ளே அவர் பேசாமல் உட்கார்ந்துருக்கலாங்க. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு விஷயங்களை தொடுறாரு. அப்போது தொட்டால் வெடிக்கும்னு தெரியும் அவருக்கு, ஏன்னா இதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ். அவர் தொட்டுறாரு, அதை தொட்டு மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் கொடுக்குறாரு. பாருங்கள், ஒரு ஆழமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. சூசைப்பர் ஆண்டு, சூசைப்பர் ஆண்டில் யாராவது நம்ம சூசைப்பரையே நினைக்கவே இல்லை. சூசைப்பரலான ஓரமாக, அவர் ஓரமாக இருக்கட்டும், சூசைப்பர் நல்லவர் அப்படின்னு. ஆனால் அந்த நல்லவருக்கு ஒரு ரெக்கக்னிஷன். அப்போ அந்த ஏன் அந்த சூசைப்பர் ஆண்டுக்கான அந்த அடையாளத்தை வைக்கிறாரு, அவருக்கு பிடிக்கும் சூசைப்பருங்கிறத விட அவர் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அவர் வெறும் சட்டத்தை மட்டும் வச்சுருந்தார்னு வச்சுக்கோங்க, சூசைப்பர் அம்மா மரியாதை தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பார். ஆனால் சட்டத்தை கடந்த ஒரு அன்பு அவருக்குள்ளே பொங்கி வழிந்தது. எப்போ கடவுள் வந்து அந்த சட்டத்தை பற்றி சொல்லிட்டாரோ, நீ மரியாதை ஏற்றுக்க தயங்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டாரோ, அப்போ சூசைப்பருடைய ஓட்டம் வித்தியாசமாயிடுச்சு. சட்டத்தில் இல்லை, சட்டத்தை கடந்து அன்பில் ஓட ஆரம்பித்தார். அந்த மகளை அன்பு செய்ய ஆரம்பித்தார். தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம அதை யோசிக்க முடியாதபடி நம்ம வெறும் சட்டத்திற்குள்ளே கடந்து விடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை இன்றைக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. இன்றைக்கி அவர் இந்த நற்செய்தி வந்து நமக்கு மிக அழுத்தமான ஒரு செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கடைசியாக மூன்று நாளில் இந்த கோயிலை நான் கட்டி எழுப்புவேன் என்று சொன்ன பொழுது அவர் எதை உணர்த்தினார், தன் உடலாகிய அந்த ஆலயத்தை பற்றி பேசினார். அப்போது நீங்களும் நானும் இந்த உடலாகிய ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு நாம் என்ன செய்யணும்? இந்த சட்டத்தை கடந்த அன்பு இயேசுவிடத்தில் வெளிப்பட்டது சிலுவையில். அதைத்தான் நான் துவக்கத்தில் சொன்னேன். ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னா, ஐயோ இன்றைக்கி இருந்தே தொலைனுமே அப்படின்னு இல்லை, நான் என் ஆண்டவருக்காக கொடுக்குறேன். சட்டத்தை கடந்த அன்பு வெளிப்படும். அதுதான் நான் அடிக்கடி சொல்வது, இணைச்சட்டம் 6:5. எப்படி நீ கடவுளை அன்பு செய்யணும்? எல்லா விஷயத்துலையுமே உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. இதுதான் நமக்கு டெஃபினிஷனுங்க. கோயிலுக்கு போகணுமா? நீ 8 மணிக்கு பூசை, யூ ஹவ் டு ரன். நான் கனடாவுக்கு மாண்ட்ரியலுக்கு போயிருந்தப்போ உண்மையாகிலுமே நான் ஆச்சரியப்பட்ட, அதிசயப்பட்ட, ரொம்ப அவங்க செய்கிற அந்த காரியம் என்ன காரியம்? சாதாரண விஷயந்தான். அவங்க வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் ஒரு மணி தியாலம், 1 மணி நேரம் அவங்க என்ன செய்யணும், காரில் பயணித்து போகணும். இங்கே இருக்கிறது ஒரு தமிழ் கோயில், பக்கத்தில் இருக்குது ஃப்ரெஞ்சு கோயில், அப்படி இப்படி வேறு மொழி கோயிலெலாம் இங்கிலீஷ்லலாம் பூசை நடக்குது. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்தில் தமிழ் பூசை நடக்கும். அவங்க என்ன செய்கிறாங்க, 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் என்ன செய்கிறாங்க, பயணித்து வராங்க. நமக்கு பக்கத்தில் கோயிலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போகணும், தூரமாக இருக்குது. பாருங்கள், இப்படியெல்லாம் நம்ம சங்கடப்படுறோம் பாருங்களேன். அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய அழுத்தத்தை வந்து நான் வந்து கேள்வி கேட்கிறேன் நான். ஸோ இந்த பரிணாமம், நம்மெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி நிலையை தாண்டி தாண்டி போயிட்டுருக்குறோம். ஆரம்பத்தில் இருந்த சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நம்மளை கொண்டுட்டு வந்து உட்கார வச்சாங்க கோயிலில், அடிப்பாங்க, ஒழுங்காக உட்கார, கொட்டுவாங்க. அது சட்டம் என்னன்னு தெரியாதப்போ சட்டத்தை கடைபிடிக்க வச்சாங்க. அதே மனநிலையிலே நம்ம நின்றுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தவறாக போயிடும். எரேமியா 11:6 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்னிடம் கூறினார், யூதா நகர்களிலும் எருசலேம் தெருக்களிலும் இந்த விதிமுறைகளை அறிவிப்பாய், உடன்படிக்கையின் விதிமுறைகளை கேட்டு அவற்றின்படி ஒழுகுங்கள் என்று கூறுவாய். பாருங்கள், இது இன்றைக்கி மட்டும் இல்லைங்க நம்ம சொல்கிறது, ஆதியில் எரேமியா காலத்திலேயே கடவுள் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எரேமியா அந்த வேதனையை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன், 11:8, அவர்களோ, ஆண்டவர் இவ்வளவும் சொல்லி, அவர்களோ கீழ்ப்படியவும் இல்லை, செவிசாய்க்கவும் இல்லை, மாறாக ஒவ்வொருவரும் தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி நடந்தனர். ஆகவே நான் கட்டளையிட்டும் அவர்கள் கடைபிடிக்காத இந்த உடன்படிக்கையின் விதிமுறை அனைத்தின்படி அவர்களுக்கு எதிராக செயல்படுவேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையினுடைய அந்த இதில். கடவுள் வந்து எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழலை நாம் தானே அமைத்து கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம 2வது வாசகத்தில் அந்த அடையாளத்தை நீங்கள் பார்க்கணும். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம் பார்த்தீங்களா. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை, ஏதோ ஒரு சிலுவையே அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அதனால தான் நம்மளுடைய ஆலயங்களில் இப்படிப்பட்ட பாடுபட்ட சுருவம் வைக்கிறோம். 1வது வாசகத்தில் சொல்லப்பட்டபடியாக வானத்தின் கீழேயோ பூமியின் மேலேயோ நிறைய பேர் இதில் குழம்பி போகிறாங்க. நிறைய பேர் குழம்பி போய் ஏதோ ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு நீ வழிபடு. ஏதோ ஒரு உருவத்தை நான் வைக்கலை, ஏதோ ஒரு உருவத்தை வச்சுருந்தா ஆட்டையோ மாட்டையோ செஞ்சு, இல்லை என் கற்பனையில் வந்து ஏதோ ஒரு உருவத்தை நான் உருவாக்கி, நேற்று ராத்திரி இப்படி தான் எனக்கு ஒரு உருவம் வந்துச்சு, இதுதான் நான் தெய்வம், அல்லது என் உருவத்தை முன்னாடி வச்சு, இல்லை, சிலுவையில் அறையப்பட்ட இந்த கிறிஸ்துவினுடைய அடையாளம். வெறும் சிலுவை வச்சுக்கிட்டு இருக்கிறதுல இல்லையே, வெறும் சிலுவை என்னை விடுவிக்கவில்லை. நிறைய பேர் இதில் குழம்பி போய் என்ன பண்ணுறாங்க, இது சிலை வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ என் தாய் முன்னாடி இருக்கிறாங்க, இதோ நம்ம தாயினுடைய அடையாளத்தை தான் நம்ம வச்சுருக்கிறோம், இதை வழிபடுவதற்கான ஒரு அடையாளமாக நம்ம வைக்கலை. வழிபாடு என்பது இந்த பீடத்தில் நடப்பதுக்கு தான் பேர் தான் வழிபாடு. ஆனால் இந்த தாயை பார்க்கிற போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் உண்டுங்க. ஒரு மகன் என்னிடத்துல வந்து பேசினாரு. அந்த மகனுடைய தாய் சொல்றாங்க, என் மகன் ரொம்ப நல்ல பையன், ஆனால் அவர் வெளியில ரொம்ப நல்லவரா தெரிகிறாரு, ஆனால் உள்ளுக்குள்ள அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூகம்பத்தை போன்ற அந்த காரியங்கள், அவர் முற்றிலுமாக தன் தாயையே கூட அவதூறா பேசுறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். நான் அவருடைய தாயை வைத்து ஒரு உதாரணம் கேட்டேன், உங்கள் தாய் இப்படி இருந்தால், அதுக்கு அவர் என்ன செய்கிறார், நெகட்டிவ் ஆன்சர் கொடுக்குறார். ஏன்னா அவர் பாசிட்டிவாக சொல்லிட்டாருன்னா என் பாயிண்ட்டுக்குள்ளே அவர் உள்ளே வந்தாகணும். பாருங்கள், அவர் எங்கேருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இங்கேருந்து செயல்படுறாருங்க. அறிவு நிலையில் உயர்ந்ததாக அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய நிலை சரி அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்துறதுக்காக தன் தாயையும் என்ன செய்கிறாரு, தரம் தாழ்த்தி பேசுகிறாருங்க. இதுதான் இன்னைக்கு டீவியேஷன். இந்த உலகத்தில் இன்றைக்கி நிறைய டீவியேஷனில் இதுவும் ஒரு முக்கியமான டீவியேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். என் அன்பு பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு குழம்பி போகாதபடி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தாய்மறியால் சட்டத்தை கடந்த அன்புங்க. அதனால தான் முன்னாடி அம்மாவினுடைய உருவத்தை வச்சுருக்கிறோம். அம்மாவினுடைய உருவத்தை நீ பார்க்குற போது என்ன பார்க்கணும், இதை போய் தொட்டு கும்பிடணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய தேவையும் அல்ல, நம்மளுடைய படிப்பினையும் அதுவும் அல்ல. தொட்டு கும்பிட்டா அது உங்களுடைய விருப்பம், அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியல. நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஓகே அது உங்கள் விருப்பமானது. ஆனால் திருச்சபை ஏன் இந்த தாயை உயர்த்தி வைக்கிறது? அந்த தாயிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை பாடம் என்ன? சட்டத்தை கடந்த அன்பு. ஒரு கன்னிப்பெண் என்ன செய்யணும், திருமணம் முடித்து தான் என்ன செய்யணும், பிள்ளை பெறணும். ஆனால் இந்த தாய் திருமணத்துக்கு முன்பாகவே கன்னியாக இருந்தா, கர்ப்பமாக இருந்தாங்க, ஒரு கன்னிப்பெண் கர்ப்பமாக இருந்தாங்க. எப்படி நடந்தது? கடவுள் கேட்டார், கொடுத்துட்டாங்க, சட்டத்தின்படி இது கிடையாதுங்க, இட்ஸ் நாட் அலவுடு. ஆனால் உலகத்தின் சட்டத்தின்படி அல்ல, கடவுள் மீது இருக்கிற அன்பினால் அவங்க சட்டத்தை என்ன செய்தாங்க, கடந்த அன்பில் தன்னை கையளித்ததுனால தானே இன்றைக்கு இந்த சமூகம் இன்றைக்கு மீட்பை என்கிற வார்த்தையை பேசுது. மீட்பு அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு புரியுதே, இயேசுவால் இது நடந்தது. அது எப்படி நடந்தது? இந்த தாய் சட்டத்தை கடந்த ஒரு அன்பை கடவுளுக்கு கொடுத்ததுனால தானே கடவுளே இந்த பூமிக்குள்ளே இறங்கி வர முடிந்தது. யோசித்து பாருங்க, சூசையப்பர் ஒரு புறம், அன்னை மரியாள் இன்னொரு புறம், இப்படி அன்புக்குரிய ஆண்டவருக்குள்ள அன்போடு இருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய செயல்பாடு இன்னைக்கு இந்த அன்புக்குள்ளே தான் நீ வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. அதுதான் தவக்காலத்தினுடைய அழைப்பு. நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க, பாவ சங்கீதனம் செய்யுங்க, போய் ஏழைகளுக்கு உணவு கொடுங்க, எல்லாமே பாருங்க, அன்பினால் வரணுங்க. பெருமைக்கு போய் நீ 100 பேருக்கு சோறு போட்டின்னா அங்கே உனக்கு கிடைக்க போகிறது அழிவு. அன்பினால் அவன் கஷ்டப்படுறான், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்க துன்பப்படுறாங்க, ஐயோ அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமே, அந்த உணர்வு தான் மேலோங்கி இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, இதோ ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருக்கிறாரு. சட்டங்கள் வழியாக நம்ம சட்டங்களை கடுமையாக மாற்றிக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த சட்டத்தை பிடித்து கொண்டு நிற்பது கடவுளுக்கு உகந்த ஒரு விருப்பமான காரியம் அல்ல. ஆண்டவர் விரும்புவது உள்ளத்தின் மாற்றம். அட ஆண்டவர் சொல்கிறார், உடைகளை கிழித்து கொள்ளாத, உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள். நான் வந்து வெறும் வயிற்றில் நீ வெறும் நோன்பு இருக்கிறியே, உண்ணா நோன்பு இருக்கிறியே, சாப்பிடாமல் இருக்கு, இதைத்தான் நான் விரும்புகிறேனா? ஆண்டவர் என்ன கேட்குறாரு? அடிமை தலையை தகர்த்தெறிவதும் கட்டுகளை உடைப்பதுமல்லவா நான் கேட்கிற நோன்பு. பாருங்க ஆண்டவர் எதை அன்பினால் நீ செய்யக்கூடிய அந்த விடுதலை காரியங்களை தான் ஆண்டவர் நோன்புன்னு சொல்கிறார். ஆகவே இந்த அருமையான தவ நாட்களில் முதல்ல நம்மை நாம் கட்டி வைத்திருக்கிற நோன்பு தீமையிலிருந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும். நம்மளுடைய ஆன்மா நம்மகிட்டே கதறிக்கிட்டு இருக்குது, நீ இப்படியெல்லாம் பண்ணினீன்னா இந்த ஆத்மா கொண்டு போய் நரகத்தில் உள்ள போதப்பா, ஏதோ என்னை நீ காப்பாத்துன்னு சொல்லி உன் ஆன்மா உன்னிடத்தில் கதறுகிறது. அதற்காக இந்த ஆத்மாவின் மீது நீ முதல்ல அன்பு கொள்ளணும். உன்னை நீ அன்பு செய்ய தெரியல அப்படின்னா நீ எப்படி அயலாரை அன்பு செய்ய முடியும்? ஒரு மனுஷன் குடிக்கிறான் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும், என் உடலை நான் பாதிக்கிறேன். அப்போ என் ஆத்மா அழிந்து போகிறது. அந்த குடியினால் தவறான பேச்சு, தவறான செயல் எல்லாம் நடக்குது. அப்போ அடுத்த பக்கம் நான் பார்த்தேன்னா என் பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உணவில்லாமல் தவிக்கிறாங்க. பாருங்கள், தன்னலம், இந்த தன் மீதே அன்பு இல்லை, தன் பிள்ளைகளின் மீது அன்பு இல்லை, தனக்காக வாழ வந்த மனைவியின் மீதோ கணவனின் மீதோ அன்பு இல்லை. இந்த பாவத்தினுடைய நெருக்கத்தை பார்த்தீங்களா? அப்போது என்ன நடக்கிறது? அந்த பாவம் நம்மை நசுக்கி போடுகிறது. அதனால் விளையக்கூடிய விளைவு அந்த வேதனையான சாவு. இந்த சாவின் வழியாக உனக்கு கிடைக்க போகிறது எரிநரகம். அதனால தான் ஆண்டவர் அடித்துட்டே இருக்கிறார், அங்கங்கே இறைவாக்கினர்களை எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். பேசு, அவன் பேசு. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க எங்களை எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் பேச்செல்லாம். யார் நல்லா சூப்பராக பேசுகிறா, அந்த பாஸ்டர் பிரமாதமாக வைப்பார், இந்த ஃபாதர் சூப்பராக போய், இந்த ஊழியக்காரர் வல்லமையாக இருப்பார். அவங்களுடைய அந்த வார்த்தை நம்மளை தொட்டு, நாம் 100 பேருக்கு கரம் கொடுக்குற, 100 பேரை நம்ம ஆண்டவர் பக்கமாக எழுப்புகிற அபிஷேகத்தின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோமா? இதுதான் இன்றைக்கு நம்ம தலையின் மீது இருக்கிற கேள்விக்குறி. சவால். சிந்தித்து பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் எப்படி இருக்கிறேன், நான் எந்த விதத்தில் மாற்றத்திற்கு உட்பட வேண்டும், நான் சரியாக நின்னாதானே அடுத்தவனுக்கு கை கொடுக்க முடியும், அப்போ நான் என்னை மாற்றிக்கொள்வேன், ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக நான் நிற்பேன், ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார். இந்த நம்பிக்கையோடு சட்டத்தை கடந்த ஒரு அன்பை பெற்று மகிழ்ந்து வாழ சிந்திப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் நம்மில் மகிமை அடையட்டும். ஆமென்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் நாட்டியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ